இந்த திருக்குறுந்தொகைங்கிற பகுதியில தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். இது அஞ்சாம் திருமுறை என்ற பகுதியில நாவுக்கரசர் என்ன பண்ணினார், சிதம்பரத்திலே தங்கி இருந்தார். தங்கி நடராஜ பெருமான கும்பிட்டுகிட்டு இருந்தார். ஒரு நாள் திருவேற்களம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, திருவேற்களம் என்பது திருவேற்களம் என்ற பகுதியில தான் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்கிறது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய கிழக்கு என்ட்ரன்ஸ் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா திருவேற்களத்தினுடைய எல்லை வரும் இல்லையா? ஆமா, அது பாடல் பெற்ற தளம். நாவுக்கரசர் தேவாரமும் அப்பர் சம்பந்தர் தேவாரமும் அந்த ஊருக்கு இருக்கிறது. அந்த ஊருக்கு போன போது ஒரு அற்புதமான பதிகம் ஒண்ணு சொல்றார். நன்றி நாள் தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் சென்று நீர் திருவேற்கு உள்ளுரை குன்று பொற்றடையானை தொழுவினே நன்று நாள்தோறும் நம்பினை போய என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் நன்று நாள்தோறும் நம்பினை போய என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் சென்று அதிகம் தொடங்கும் போதே நன்று என்று சொல்கிறார். நன்மையான சொல்லவே அது முதல்ல வைக்கிறார் சுவாமி இல்லையா? நன்று நாள்தோறும் நம் வினை போயரும். இந்த வினையெல்லாம் அற்றுவிட்டால் நமக்கு பிறப்பு கிடையாது இல்லையா? அதைத்தான் காரைக்கால் அம்மையார் சொல்லுவார், பிறவாமை வேண்டும் பிறப்புண்டேன் என்னுடைய வினையின் பயனாக நான் பிறந்து விட்டால் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் அப்படின்னு பெரிய புராண பாடல் சொல்றது. தேவாரத்துக்கு முந்தியே தோன்றியது காரைக்கால் அம்மையார் பாடல் இல்லையா? தேவார காலங்களுக்கு முன்னையே அவர் என்பதை நீ நினைவில் கொள்ளுங்கள். இது எங்களுக்கு தெரியும் ஐயா, நீங்க கேட்டுடாதீங்க. நான் சொல்ல வேண்டிய கடமை, தெரியாதவர்கள் யாரேனும் இருக்க கூடும் அவர்களுக்காக சொல்றேன். திருஞான சம்பந்தர் பிறந்த ஊர்ல கால் மிதிக்க மாட்டேன்னு சொன்னார் சுந்தரர் இல்லையா? திருஞான சம்பந்தர் தான் அவருக்கு பெரியவர். திருஞான சம்பந்தர் இல்லைன்னா இந்த சமுதாயம் ஏழாம் நூற்றாண்டோட முற்றுப்புள்ளி வச்சிருப்பாங்கள். வேற்று சமயத்தவன் படாத பாடுபட்டு இந்த சமுதாயத்தை நிறுத்திட்டு போனார் திருஞான சம்பந்தர். அவர் பிறந்த ஊர்ல கால் வைக்க மாட்டேன்னு ஊருக்கு புறத்தாலேயே போனார் சுந்தரர். சிவனால ஆட்கொள்ள பெற்றவர், பெரியவர் அவர், சிவனே அவர் என்று சொல்லப்படுகிறார். சிவனுடைய திருவடிவன்தான் சுந்தரர் என்று பெரிய புராணம் நமக்கு நினைவூட்டுகிறது. அவர் என்ன பண்ணார், அந்த ஊருக்கு வராமலே எட்டனே போனார் இல்லையா? அதே திருஞான சம்பந்தர் திருவாலங்காட்டுக்கு போன போது அம்மையார் தலையால நடந்த இடம் இந்த ஊர் என காலால மெரிக்க மாட்டேன்னு எட்டவே போயிட்டார். இப்ப திருஞான சம்பந்தர் காரைக்கால் அம்மையாருக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறார் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமா, அப்படி அங்க போன உடனே நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்கிற எவ்வளவோ கஷ்டங்கள் எனக்கு இருக்கிறது, கவலையே நான் படுறதே இல்லை. அபிராமி அந்தாதியில ஒரு பாடல், தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபரிய மனம் தரும் என்று ஒரு பாடல் உங்களுக்கு தெரியும். தனம் சம்பாதிச்சு விட முடியும், கல்வி சம்பாதிச்சுவிட முடியும், ஆனால் ஒரு நாளும் தளபரிய மனம் கிடைக்கிறது தான் கஷ்டம். தளர்ச்சி போயிடுமா, பணம் கிடைக்கலன்னா தளர்ச்சி போயிடுமா, பொண்டாட்டி சண்டை போட்டான்னா தளர்ச்சி போயிடுமா, குடும்பத்தை விட்டு விட்டு ஓடுறேம்மா, குடும்பத்தை விட்டு ஓடுறேன்னு சொல்லி ஓடுன பட்சத்தார் என்ன சொல்றார், நீ குடும்பத்தோட இருக்கிறது தான் சரின்னு பாடியிருக்கிறார். பதினோராம் திருமுறையில வர்ற பாடலை உங்களுக்கு நான் நினைவூட்டுறேன். சொத்து பத்து எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சு விட்டு போன பட்டினத்தார் பதினோராம் திருமுறையில பாடும்பொழுது, குடும்பத்தோட இருந்தே நீ சிவனை நினைத்து நீ வழிபட முடியுமடா அப்படின்னு சொல்றார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறார். வலிவுடைய ஒருத்தன் தள்ள தூக்கி எறிஞ்ச ஆகாயத்தை நோக்கி பத்தடி போச்சு. வலிவில்லாத ஒருத்தன் கல்ல தூக்கி எறிஞ்சா அஞ்சடி போச்சு. இந்த அஞ்சடி போன கல்லும் பத்தடி போன கல்லும் பூமிக்கு தாண்டா வருது. அதுபோல நீ குடும்பத்திலிருந்து நீ சிவனை நினைத்தாலும் உனக்கு நன்மை கிடைக்குமாடா. நீ துறவியாக போகணுங்கிறது மாத்திரம் அல்ல என்று அவர் நமக்கு நினைவூட்டுகிறார். யாரு? பட்டினத்தடிகள். ஆமா, பட்டினத்தடிகள் சொன்னதான் நான் சொல்றேன் இப்போ, இல்லையா? ஆமா, அதைத்தான் சாமி சொல்றாரு. என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ கட்டங்கள் அன்றைக்கும் உண்டு, இன்றைக்கும் உண்டு. கவலையே படுறது இல்லையா? ஆமா, படிக்கும்போது ரெண்டு வேளை தான் சாப்பாடு எனக்கு கிடைச்சது. அது நான் செய்த பாவம். அந்தாந்த ஒருத்தன் மூணு வேளை சாப்பிட்டுக்கிட்டு படிக்கலாம், நான் ரெண்டு வேளை சாப்பிட்டுக்கிட்டு தான் படித்தேன். காலையிலிருந்து பாடிக்கிட்டே கிடப்பேன், ஒரு மணிக்கு தான் எனக்கு சோறு. கவலையே படலாம், எப்படியாவது தேவாரத்தை படிச்சா சரிதான் அப்படின்னு விட்டுட்டேன். அதே மாதிரி வாக்குண்டாம், அதுக்கடுத்த வரி என்ன? அந்தாண்ட நல்ல மனம் உண்டாம். வாக்கு நாம சம்பாதிச்சுக்க முடியும், இல்ல நல்ல மனம் கிடைக்காது. நான் பிள்ளையார் பூசை பண்ணும் போதெல்லாம் அந்த நல்ல மனம் உண்டாம், அதை கொடுதா சாமி போகணும் எனக்கு அப்படின்னு பிள்ளையாருக்கு தலையில தண்ணி ஊத்தும் போது இதைத்தான் சொல்லுவேணாம். அதுபோல அபிராமி அந்த அதில தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளவறியா மனம் தரும். உள்ளத்துல தளர்ச்சி வந்தது தொலைஞ்சாயின, இல்லையா? ஆமா, அதைத்தான் நாம கேட்கணும். அதுதான் எனக்கு பிடித்த இடம். எனக்கு பிடித்தத சொன்னேன், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சு கொள்ளுங்க, அவ்வளவுதான். ஆக அங்க போய் நன்று நாள்தோறும் நம்பினை போயரும், என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். சென்று நீர் திருவேற்களத்துறை துன்று பொற்றடையானை தொழுமே என்று சொல்லி பாடிவிட்டு அதை விட்டு புறப்பட்டார். அதை விட்டு புறப்பட்டு இப்ப இங்க சிதம்பரத்திலிருந்து திருவேற்களத்துக்கு நடந்து போனால் ஒரு அரை மணி நேரத்துல போயிடலாம். ஏன்னா நடந்து நடந்து போய் தான் படிச்சேனா, ஒரு நாளைக்கு 10 மைல் நடப்பேன். இந்த சங்கீதம் தெரிஞ்சுக்கிறதுக்கு 10 மைல் நான் நடந்தேன். ஏன் தேவாரத்தை ஒரு ராகம் தப்பு இல்லாம பாடணும் அப்படின்ட்டு. நான் ராகம் பாடினா யாரும் தப்பு சொல்லிவிட முடியாது, மார்த்தி சொல்லுவேன். இப்போ ஒரு ராகம் பாடுறேன், இது ரேவதிங்கிற ராகம். தப்பா இருக்கான்னு கேளுங்க. ராகத்துல தப்பு இருந்ததுன்னா இவன் வாசிக்க மாட்டான், தாளத்துல தப்பு இருந்தா இவர் வாசிக்க மாட்டார். ஆமா, நடந்து நடந்து போனேன். 10 மாசம் 10 மைல், 4 வருஷம் நடந்தேன். அப்படி இந்த கலையை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு பாடுபட்டேனா? எதுக்கு சொல்றேன்? தேவாரத்தை ஒழுங்காக பாட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இப்படி பாடிவிட்டு இந்த அரை மணி நேரம் நடந்து திருவேற்களம் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கிருந்து குறுக்கு வழியாக திருக்கழிப்பாலை என்ற ஊருக்கு போறார் நாவுக்கரசர். பெரிய புராணம் காட்டுகிற வழி இது. ஆமா, பெரிய புராணத்தை தெய்வ சேக்கிரார் காட்டலன்னா நமக்கு தெரியாது, நிச்சயமா தெரியாது, தெரிஞ்சிருக்க முடியாது. ஆமா, அங்கிருந்து ஒரு அரை மணி நேரம் நடந்து திருக்கழிப்பாலைன்னு ஒரு ஊர், அந்த ஊருக்கு போய் வனபவளவாய் திறந்து வானவர்க்கும் தானவனே என்கின்றாளால், தினபவளத்தின் தோல் மேல் சேர்ந்திலங்கு வெண்ணீட்டம் என்கின்றாளால், அனபவள மேகலையோடு அப்பாறைக்கப்பாளன் என்கின்றாளால், தனபவளம் சிந்தும் கழிப்பாறை சேர்ப்பானை கண்டால் கொண்டோ அப்படின்னு ஒரு பதியம் பாடினார். ரெண்டு பதியம் பாடியிருக்கார். நான் ஒண்ணுதான் இப்ப உங்களுக்கு நினைவூட்டினேன். அதை பாடிவிட்டு சிதம்பரத்துக்கு திரும்பி வர்றார். சிதம்பரத்துக்கு திரும்பி வரும்பொழுது என்ன ஆச்சு? இங்கிருந்து போறதுக்கு ஒரு அரை மணி நேரம், அங்கிருந்து போறதுக்கு ஒரு அரை மணி நேரம், கோயில்ல ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கோங்க, 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் தான் ஆச்சு. திரும்பி சிதம்பரத்துக்கு வர்றாரு. வர்ற வழியில நினைக்கிறாரு, ஐயையோ நான் அம்பல கூத்தனை மறந்து விட்டேனே அப்படின்னு ஒரு பதியம் பாடுறாரு. சிதம்பரம் கோயிலுக்கே போல, வர்ற வழியில பாடிக்கிட்டே வர்றாரு. சேர்க்கிறாரு அப்படித்தான் காட்டுகிறார் நமக்கு. ஆமா, பனைக்கை மும்மத வேகம் உரித்தவன், நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன், அனைத்தும் வேடமா அம்பல கூத்தனை தினத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ, மும்மத வேடம் உரித்தவன் நினைப்பவர் மனம் கோயில கொண்டவன் அனைத்தும் வேடமா அம்பல கூத்தனை.
முதல்வனோ
சீர்த்தமே சிவமே சிவலோகமே மூர்த்தியே முதலாய ஒருவனே பார்த்தனு கருள் செய்த சித்தம்பல கூத்தனே கொடியேன் மறந்து உழிவனோ கட்டும் பாம்பும் கபாலங்கை மான் மறி திட்டமாய் இடுகாட்டி எரியாடுவான் சிட்டர் வாழ்வில்லை அம்பல கூத்தனை எழுத்தனை பொழுதும் மறந்து இவனோ. நல்ல வேளையா எனக்கு இந்த பதியம் பூரா நினைவில் இருக்கு. நான் 200 பதியம் மனப்பாடம் பண்ணினேன். வயதாக வயதாக இந்த ஒவ்வொரு பதியமா அப்படி மறந்துகிட்டே போகுது. இதையாவது நினைப்பு வரு கடவுள் நினைப்பை வச்சானே அப்படின்னு நான் அவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த பதிகத்துல ஒரு அற்புதமான ஒரு பாடல். எனக்கு ரொம்ப நாளா என்ன ஒரு எண்ணம், இந்த பொன்னம்பலத்தை பொன்வேய்ந்த பராந்தகன் ஒருத்தன், ஒரு சோழன் இல்லையா, அந்த சோழன் தான் அதை பொன்வேய்ந்தான் என்று வரலாறுல வருகிறது. நான் நினைச்சேன் திருநாவுக்கரசருடைய காலம் 7வது நூற்றாண்டு இல்லையா, திருஞான சம்பந்தர் 7வது நூற்றாண்டு, ரெண்டு பேரும் ஒரு காலத்துல வாழ்ந்தவர்கள், ஒரு சேர வாழ்ந்தவர்கள், ஒரு சேர பல ஊருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல போய் பாடியவர்கள். அப்பதானே அது பொன்னம்பலம்னு அவரை பாடியிருக்காரு. பொன்வேய்ந்த பராந்தகன் என்பது சோழர்கள் காலம் எப்போ அந்த தெலுங்கர்கள் காலம் முடிஞ்சு அப்புறம் முஸ்லீம் காலம் வந்து அதுக்கப்புறம் தான் சோழர்களுக்கு வந்ததுன்னு எனக்கு வரலாறு கொஞ்சம் வரலாறு தப்பா கூட சொல்லியிருக்கு, சொல்லக்கூடும் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்புறம்தான் வெள்ளக்காரன்ட்ட வந்தது. அப்ப சோழர்களுடைய காலம் இப்ப வாச்சே, அப்ப சோழன் பராந்தகம் செய்தான்னு சொன்ன அது எப்படி? இது ரொம்ப நாளா எனக்கு மனசுக்குள்ள ஆடிக்கொண்டே இருந்தது. இதுக்கு என்ன விடை அப்படின்னு பல பேரையும் கேட்டபோது சரியான பதில் வல்ல. இன்னொன்னு சொல்றேன், ஒரு காலத்துல எனக்கு பொன் தாளம் செய்து கொடுத்தாங்க, பொன்னால செய்த தாளம் 10 பவுன்ல செய்து கொடுத்தாங்க. அதுல திருஞான சம்பந்தர் கொடுத்ததுல பஞ்சாட்சரம் பொறித்து இருந்தது அப்படின்னு ஒரு வரலாறு வருகிறது. சேக்கிழார் பெருமான் சொல்றார். அது நமச்சிவாயம் இருந்ததா சிவாயனமான் இருந்ததா அப்படின்னு நான் சில பேருக்கு எழுதி கேட்டேன். ரொம்ப பெரியவங்களுக்கு எல்லாம் எழுதி கேட்ட போது என்ன எழுதி இருந்தது தெரியலன்னு சொல்லிட்டாங்க. நான் நமச்சிவாயனை எழுதிபிடுன்னு சொல்லிட்டேனா இல்லையா, பதில் கிடைக்கலன்னா நாம என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி இந்த பொன் வேந்தான்னு சொல்றத எப்படி ஒத்துக்கிறதுன்னு பார்த்தேன். அப்புறம் என்னமோ சாமி எங்க வாத்தியார் சொல்லுவார், ஒரு பாட்ட ஒரு பாடலுக்கு பொருள் உனக்கு தெரியலன்னா அந்த புத்தகத்தை அப்படி எடுத்து வச்சு அதுக்கு ஒரு கும்பிடு போடு, கும்பிடு போட்டீங்கன்னா உனக்கு பொருள் தெரியும்னார். இந்த நினைப்பு எனக்கு நெஞ்சிலேயே இருந்தது. அப்புறம் ஒரு நாள் இந்த பணக்கை முகமதை பாடிட்டு இருக்கும்போது பார்த்தா அதுல என்ன வருகிறது, என்னைக்கு கைலாய மலையிலிருந்து அம்பலக்கூத்தன் அங்க ஆட வந்தானோ அன்னைக்கே தேவர்களினால அது பொன்னால் செய்யப்பட்டது அப்படின்னு வருகிறது. ஆமா, பாட்டு சொல்லட்டுமா, முழுதும் வானுலகத்துள தேவர்கள் தொழுதும் போற்றியும் தூய செம்பொன்னினால் எழுதிமைந்த சித்தம்பல கூத்தனை இழுதையே மறந்து எங்கனம் உய்வனோ என்ற சொல். பாட்டு என்ன சொல்லுகிறது, முழுதும் வானுலகத்துள தேவர்கள் தொழுதும் போற்றியும் தூய செம்பொன்னினால் எழுதிமேய்ந்த சித்தம்பல கூத்தனை இழுதையே மறந்து எங்கனம் உய்வனோ. அப்படி அவன் வந்த நாள் எப்போ, ஒரு தைப்பூசத்தில் தான் இங்க வந்து ஆடி காட்டினான் பதஞ்சலி வியாகர பாக முனிவர்களுக்காக என்று வரலாறு. நான் வரலாறு சொல்லும் போதுலாம் கொஞ்சம் பயத்தோடு சொல்லுவேன். ஏன்னா நான் வரலாறு நான் நிறைய படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தேவாரத்தையும் இந்த இசையும் படிக்கிறதுக்கே என்னுடைய ஆயுள் சரியா போச்சு. நான் அதை எங்க படிக்க போறேன், என்னால முடியுமா? ஒரு தொழிலை ஒழுங்காக கற்றுக்கொள்வதற்கே என் ஆயுளே சரியா போயிடுச்சு இல்லையா. 19 வயசுலிருந்து 31 வயசு வரையும் நான் இதை படிக்கவே எனக்கு காலம் சரியா போச்சு. அப்புறம் எனக்கு உடல் வேலை சரியில்லாமல் போயிடுச்சு. இந்த நிலையில நான் இதை வளர்க்கத்தான் என்னால முடிஞ்சது. அதுவாவது ஜனங்கள்கிட்ட போய் சேர்ந்ததே. நான் தெரு தெருவா பாடினேன், ஊர் ஊரா பாடினேன், அதெல்லாம் காத்துல போயிடுச்சு. பின்னால அந்த கேசட்ல பாடினதுதான் இன்னைக்கு அமெரிக்கா எங்க துபாயில முதற்கொண்டு கேட்கறான். அது ஆண்டவன் கொடுத்த பிரசாதம். ஆமா என்று ஆக இப்படி ஒரு அற்புதமான திருப்பதிகத்தை திருவேட்களம் போயிட்டு திருக்கழிப்பாறை போயிட்டு திரும்பி வரும்போது இந்த பனைக்கை மும்மதங்கிற திருக்குறுந்தகை பதிகத்தை அவர் பாடினார். நான் சில ராகங்களை மாத்திருக்கேன்ல, இதற்கு உரிய ராகம் ஒன்னே ஒண்ணுதான். ஆயிரம் பாடலே ஒரே ராகத்துல நான் பாடினேன்னா என்ன இசை உலகம் மன்னிக்குமா? மன்னிக்காது. உங்கள்கிட்ட கூட அஞ்சு ஸ்வீட் ஒரே விரைவில், மத்தியான சாப்பாடு உங்களுக்கு கிடையாது, பாயசம், ஜாங்கிரி, லட்டு, மைசூர் பாக்கு, இன்னொரு ஸ்வீட், இது ரெண்டும் அஞ்சையும் வச்சுதான் சாப்பாடு உங்களுக்குன்னு சொன்ன நீங்க சாப்பிடுவீங்களா? யாராவது சாப்பிடறவங்களுக்கு ஒருத்தர் கையை தூக்குங்க, முடியாது, சாப்பிட மாட்டாங்க. ஆமா, ஒரு ஸ்வீட் சாப்பிடலாம், ரெண்டு ஸ்வீட் சாப்பிடலாம், அதுக்கு மேல முடியாது. ஆனா சோறு வேணும், சாம்பார் வேணும் இல்லையா? ஆமா, அது போல பல ராகமும் எனக்கு தேவைப்படுகிறது. அதனால்தான் சில ராகங்களை நான் மாற்றிருப்பேன். அதை மாத்துறது தப்புன்னு சில பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்காக நான் கவலைப்படல. இது மக்கள் காதுல போய் சேரணும் சொன்னா மாத்தித்தான் ஆகணும். ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? நம்ம சொந்தத்துக்கு மாத்திரம்னு சொன்னா நமக்கு கௌபீனமே போகும். இந்த வேட்டி தேவையில்லை, தூக்கி எரிஞ்சிடலாம். பட்டின தடிகள் கௌபீனத்தோடு வாழ்ந்தார், தண்டபாணி சுவாமி கௌபீனத்தோடய வாழ்ந்தார். அந்த மாதிரி நானும் இருந்துட முடியுமா? கௌபீனத்தை கட்டிட்டு நான் கார்ல போக முடியுமா? பஸ்ல ஏத்துவானா என்ன? யாரா சாமியார் கீழே இறங்கடா, நான் காசு கொடுக்கறேன்னு சொன்னா கூட அவன் ஏத்திட்டு போக மாட்டான். அந்த மாதிரி நமக்கு ராகங்கள் தேவைப்படுகிறது, அதற்காக மாற்றி விடுகிறேன், நீங்கள் தவறாக எண்ணி விடாதீர்கள் என்பது. அடுத்தது புள்ளிருக்கு வேலூருக்கு ஒரு திருக்குறுந்தகை பாடியிருக்கார். அதுல அவருக்கு மனசு ஆற்றாமை, தாங்க முடியல, இந்த கடவுள் எல்லாம் வழங்க மாட்டேன்னு சொல்ல. ஏழாவது நூற்றாண்டுல அப்படித்தான் இருந்தது நம்ம நாடு இல்லையா? வேற்று மதத்தவர்களுடைய கையில மாட்டிக்கொண்டு சிவனை வணங்க வேண்டாம் என்று சொன்னார்கள், கோயிலை இடித்தார்கள், சிவலிங்கத்தை கூட கொண்டு போட்டு மறைத்தார்கள் அல்லவா? ஆமா, அப்ப இருந்த சைவ உலகம் அதை பார்த்து கொண்டுதானே இருந்தது. வெள்ளருக்கு அறவும் விரவும் ஜடை, புள்ளிருக்கு வேலூரம் பொட்டதல், உள்ளிருப்பு உணர்ச்சி இல்லாதவர் நள்ளிருப்பர் நரகத்துறையிலே. புள்ளிருக்கு வேலூர்ல இருக்கிற அறவை நினைக்காதவன் நரகக்குழிக்கு போவான் அப்படின்னு எழுதி வைக்கிறார். என்ன காரணம்? அத்தாமை, மனசு பொறாமை, மனசு பொறுக்கவில்லை இல்லையா? அந்த நெஞ்சு பொறுக்க முடியாத நிலையில அவர் சொல்றார், வெள்ளருக்கு அறவும் இரவும் கடை, உள்ளிருக்கு வேலூர் அரண் பொற்றடல், உள்ளிருக்கும் உணர்ச்சி இல்லாதவர் நள்ளிருப்பர் நரகக்குழியிலே. உள்ளம் மூழ்கி உள்ளி உகந்து சிவன் என்று மெல்ல உள்க, நீ சுத்தம் போடு கூட சொல்ல வேண்டாண்டா, மெதுவா சிவா சிவான்னு சொல்லிவிடு போர்மே அப்படிங்கிறார் அவர். மெல்ல உள்க வினைகடும் மெய்மையே, புள்ளினார் பணி புள்ளிருக்கு வேலூர், வள்ளல் பாதம் வணங்கி தொழுவினே, வள்ளல் பாதம் வணங்கி தொழுவினே. இன்னொன்னு சொல்றாரு, டேய் இவனுக்கு யமன் வருவான்னு நினைக்கிறியா? நீ வரமாட்டான்டா, முன்ன ஒரு உத வாங்கி இருக்கிறான், அவனுக்கு நினைப்பு இருக்கும். அத சொல்றாரு இவர், மாற்றம் ஒன்றியீர் மனைவாக்கி போய், கூட்டம் வந்து உண்மை கொள்வதன் முன்னமே வல்லிரேல் புள்ளிருக்கு வேலூர், சீற்றமாயின தேய்ந்தரும் காண்மினே, கூட்டம் சீற்றமாயின தேய்ந்தரும் காண்மினே என்று அப்படி கொண்டு கூட்டினதா? அப்படி கொண்டு கூட்டினா தான் பொருள் கிடைக்கும். தமிழ் இலக்கியத்தில் என்ன சொல்லப்படுகிறது? கொண்டு கூட்டுதல் அப்படின்னு வருகிறது ஒரு பகுதி. நான் தமிழ் நிறைய படிக்க முடியல, என்னால எனக்கு தான் இது படிக்கிறதுக்கே சரியா போச்சு, கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். கொண்டு கூட்டுதல் என்பது எங்கேயோ விளைந்த புளி, எங்கேயோ விளைந்த மிளகாய், எங்கேயோ விளைந்த தனியா, எங்கேயோ விளைந்த கத்திரிக்காய், இதெல்லாம் ஒன்னா கூட்டினதான் சாம்பார் ஆகும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல இருக்கிற ஒரு பதத்தை இங்க கொண்டு வந்து கூட்டும் போதுதான் நிச்சயமாக அதுக்கு பொருள் கிடைக்கும். அப்படி செய்யணும், அப்படி செய்தாத்தான் ரைட்டு. அதை நான் செய்யும் போது சில பேர் தவறு என்று ஒரு காலத்தில் சொன்னார்கள், நான் கவலையே படல. அந்த வேலையை அன்னைக்கும் செய்துகிட்டு இருக்கேன், இன்னைக்கும் செய்துகிட்டு இருக்கேன். ஏன், அதுதான் ரைட்டு, நான் முடிவு பண்ணிவிட்டேன். மாற்றம் உண்டறியீர் மனை வாழ்க்கை போய் குற்றம் வந்த உண்மை கொள்வதன் முன்னமே போற்ற வல்லிலே புள்ளிருக்கு வேளூர் குற்றம் சீற்றமாயின செய்தரும் காண்மினே என்பது நாம எண்ணணும்.